ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அடிச்சுவடின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் எல்லோருக்குமே கடவுள் மீண்டும் மீண்டுமாக அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த அழைப்பையும் அதை ஒட்டியிருக்கிற திட்டத்தையும் நாம் புரிந்து செயல்பட வேண்டுமென்று ஆண்டவர் நம்முடைய அகக்கண்களை திறந்து ஞானத்தின் ஆவியை நமக்குள் வைத்து நம்மை வழிநடத்த அவர் இரக்கத்தோடு செயல்படுகிறார். நாமும் செயல்பட வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை முன்வைக்கிற ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து நாம் இந்த நாளில் இறைவன் நம்மோடு பேசுகிற நம்முடைய பிறப்பினுடைய ஆழத்தை அறிந்து எந்த திட்டத்திற்காக நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகி வாழ நாம் ஆண்டவருக்குள்ளே பயணிப்போம். அதற்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், கடவுளுக்கு எதிராய் நாம் செய்த எல்லா காரியங்கள். ஆசீர்வாதம் இல்லாத நிலை என்று நாம் ஒரு வார்த்தையிலே சொல்கிறோம். ஒரு விஷய ஆண்டவருக்கு முன்பாக நம்மையே தாழ்த்தி தூய மறை நிகழ்வையும் ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்த தடையாக இருக்கிற நம்முடைய எல்லா தீமைகளையும் பாவங்களையும் நினைத்து மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே இறைவனே இரக்கமா இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே
மன்றாடுவமாக எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உமன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும், அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம்மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 25 31 முடிய. சகோதர சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றி ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை, எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்லுகிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலே இருந்து விடுவதில்லை. இப்போதுள்ள இடர்நிலை முன்னிட்டு இவ்வாறே இருப்பது நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனைவிகளுக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவமல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவமல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னுறைவர். நீங்கள் அவ்விண்ணுலகிற்குள் உள்ளாகதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல் இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சி இருவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகம் இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள்.
கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிரதகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்ன. உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி, தங்கமிடைத்த உடையணிந்து தோன்றிடுவாள். பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவார். கண்ணீ தோழிய உடைசூழ அவர் அடியெடுத்து வந்திடுவாள். கண்ணீ தோழிய புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். மன்னரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவார். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவார். கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். Alleluia, 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 Alleluia.
துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும்.
Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 20-26 முடியும். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்துவிட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் வார்த்தையினுடைய வல்லமையான கரம் பிடித்து வழிநடக்க இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான வாசகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். முதல் வாசகமாக, நற்செய்தியாக. இந்த வாசகங்கள் எல்லாம் நம்முடைய பாதைக்கு விளக்காக இருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஒரு சிறப்பான தலைப்பை வந்து பவுலடியார் தொட்டு பேசுவதை நம்ம பார்க்குறோம். மனம் ஆகுதல், மனம் ஆகாத நிலை. இந்த நிலையில் இருப்போருக்கான ஒரு வழிகாட்டுதலை இந்த வேதம் இன்றைக்கு கொடுக்கிறது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா, அந்த குடும்பம் என்கிற நிலை, அதுக்கு அடிப்படையாக இருக்கிற திருமணம், மனம் ஆகக்கூடிய நிலை. இது கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வந்து இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்க, அதில் அவர்களுடைய பிரச்சனைகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. சில திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறாங்க, சில பேர் திருமணமே வேண்டாம் என்று இருக்கிறாங்க. காரணங்கள் வித்தியாசப்படுகிறது. அப்போ இந்த நிலை பவுலடியாருடைய காலத்திலே மட்டுமல்ல இப்பையும் இருக்கிறது, இப்போ மட்டுமல்ல அப்பையும் இருந்திருக்கிறது. அப்போ இந்த காரியத்தை வந்து நம்ம அலசி ஆராய்கிற போது இவர் வேண்டும்னு சொல்கிறாரா வேணான்னு சொல்கிறாரா அப்படின்னு பார்க்கிற பொழுது பவுலடியார் ஒரு கட் அண்ட் ரைட் டிசிஷன், இது வேணவே வேணாம் அப்படின்னு எடுக்கலை. மனமாகுதலை குறித்தும் மனமாகாதலை குறித்தும் அவர் சரியாய் பேசுவதை நம்ம பார்க்குறோம். அதுதான் முதல்ல மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆண்டவரின் கட்டளை இவர்களை குறித்து எதுவும் இல்லை, பைபிளில் எதுவுமே போடலை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிற நான் என்னுடைய கருத்தை தாழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். அப்போ மனமாகக்கூடிய அந்த மனமாகாதோர் தம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது, இப்போதுள்ள இடர்நிலையை முன்னிட்டு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறாரு. அது என்ன இடர்நிலை என்பது நமக்கு தெரியாது. அப்போ இருந்த கால சூழல், அப்போ இருந்த அந்த கிறிஸ்தவ வாழ்வு முறைக்கான ஒரு எதிர் சூழல் அப்படியாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போது இந்த காரியங்கள், அப்போ திருமணமே வேண்டாமா, அவர் திருமணம் செய்து கொள்ளாதவங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை, திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவங்க செய்து கொள்ளுங்க ஆனால் உனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட், ஒரு எச்சரிக்கையை வைக்கிறார். இப்போது நற்செய்திக்குள்ளே நம்ம வந்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் வந்து நற்செய்தியில் மிக அழகாக அவர் ஒரு காரியத்தை, ஒரு செய்தியை நம்மளோட பகிர்ந்து கொள்வதை நம்ம பார்க்குறோம். நற்செய்தியினுடைய வாசகத்தில் இயேசு இந்த சீடர் மீது பார்வையை பதித்து கூறியவை, இதை லூக்கா நற்செய்தியிலேருந்து நம்ம வாசிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஐயோ உங்களுக்கு கேடு அப்படிங்கிற அந்த அடையாளங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போதே இது இன்னொரு இடத்துல வந்திருக்குதே அப்படின்னு நமக்கு உள்ளத்தில் உணரும்படியான ஒரு பகுதி இது. மத்தேயு நற்செய்தியில் மலை பிரசங்கம் என்று நம்ம எதை பெருமையாய் அடிக்கடி கோட் பண்ணுறோமோ அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த லூக்கா நற்செய்தியிலும் இடம்பெறுகிறது. ஆனால் இது மலையில் இடம்பெறலை, இது சமவெளியில் இடம்பெறுகிறது. சமவெளியில் தான் மக்களை எல்லாம் கூட்டி சேர்த்து கொண்டிருந்த போது, அவங்க இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது இயேசு பேசுவதாக லூக்கா நற்செய்தியாளர் அதை சமவெளியில் பேசுவதாக குறிப்பிடுகிறார். அப்போ இந்த காரியத்தை நம்ம உற்று பார்க்கிறோம். இப்போ இங்கே இந்த இடத்துல கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது ஒரு ஆழமான ஒரு கருத்தியலை நம்ம புரிந்து கொள்கிறோம். யார் இவங்கெல்லாம் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, யாருக்கெல்லாம் ஐயோ கேடுன்னு சொல்கிறாரு. அப்போ இதனுடைய ஆழத்தை நம்ம தேடி பார்க்கிற பொழுது எந்த மையத்தை இந்த வார்த்தைகள் நமக்கு அடையாளப்படுத்துகிறது, அல்லது இந்த விவிலியத்தினுடைய ஆழம் அல்லது ஒரு மையம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லூக்கா நற்செய்தி 9:24 அதுக்கான அடையாளம் தென்படுகிறது. தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். இதே பகுதி மத்தேயு 16:25 நம்ம பார்க்குறோம். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். லூக்கா நற்செய்தியில் அந்த வார்த்தையை பார்க்குறோம், இழந்து விடுதல், என் பொருட்டு, இதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய வார்த்தைகள். அப்போ என் பொருட்டுன்னு இயேசு தன்னை மையப்படுத்துகிறாரு, இழந்து விடுதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 16:25 நம்ம பார்க்குற அந்த வார்த்தை அழித்து கொள்ளுகிற எவரும், அதே என் பொருட்டுங்கிற வார்த்தையும் வருது, அழித்து கொள்ளுகிற எவரும். அப்போது கடவுள் என்ன சொல்கிறாரு நமக்கு அப்படின்னா, தம்மையே எவன் ஒருத்தன் அழித்து கொள்கிறானோ, அப்போ இயேசுவின் பொருட்டுன்னு வருகிற போது அங்கே தான் அது நிறைய ஆழமாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே போகுது. இன்றைக்கி நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ சூசைட் பண்ணிக்கிறது சரியா, அல்லது சாப்பிடாமல் அவங்க உண்ணாவிரதம் இருந்து சாவுறது சரியா, இதெல்லாம் நம்ம சரி இல்லைங்கிறது ஒரு சமூக நீதியின்படி நம்ம பார்ப்போம். சமூகத்தின்படி, சமூக நீதியின்படி அப்படி யாரும் சூசைட் பண்ணிக்கக்கூடாது. ஏன் சூசைட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கிடையாது பெருசாக. அது அவருடைய உயிரை வந்து மாய்த்துக்கொள்ள அவர்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே அழித்து கொள்ளுகிற எவரும் அப்படிங்கிறது வந்து அங்கீகரிக்கப்படுது இயேசுவினுடைய பார்வையில். அப்போது அழித்து கொள்வது என்பது அதுதானா, அந்த அழித்து கொள்ளுதலான்னா இல்லை. அப்போ இந்த அழித்து கொள்ளுதல் என்பது இயேசுவின் பொருட்டு. அப்போ நாம் எதையாவது இழக்க துணியணும் அப்படிங்கிறது ஒரு இழப்பினுடைய அந்த உச்சத்தை வெளிப்படுத்துகிற விஷயங்கள், இழப்பினுடைய ஆழம். இன்றைக்கி இழப்பு அப்படின்னா யாராவது இழப்பாங்களா? இன்றைக்கி வெளியில் போய் நான் வந்து இழக்கிறதுக்காகவே நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் இழக்கிறதுக்காகத்தான் என்னுடைய சொத்து பத்தெல்லாம் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சிரிப்பாங்க. இவன் வந்து எல்லாத்தையும் இழக்கிறதுக்காகவே நிற்கிறான். திரைப்படங்கள் கூட வந்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில திரைப்படங்களில் பணத்தை கட்டுக்கட்டாக கொடுத்துட்டு கோடிக்கணக்கில் கூட அதை நீங்கள் இழக்கணும், செலவு செய்யணும், அப்படி செலவு செஞ்சால் அவனுக்கு பல கோடி வரும் அப்படின்ற திரைப்படங்கள் எல்லாம் வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த கதைகளில் வந்து இது வந்து வேறு விதமாக இருக்கிறது, உலகத்தின் பார்வையில் அது வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இழப்பது என்பது ஏதோ ஒன்றை நம்ம உரிமையாக்கி கொள்வதற்காக. அங்கேயும் உலகத்தின் பார்வையிலையும் ஏதோ ஒன்று கிடைக்க போகுது, கடவுளுடைய பார்வையிலையும் ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அப்போ ஏதோ ஒரு பெறுவதற்காகத்தான் நம்ம போராடுகிறோம், அதுக்குத்தான் ஆண்டவரும் அழைக்கிறாரு, அதை பெறுவதற்காக நீ போராடணும். அப்போ பாருங்கள், அப்போ எதை பெறப்போகிறோம் என்பது தான் இங்கே இன்றைக்கி ஐடியலாக அல்லது வெளிப்படுத்தப்படாத ஒரு மறைபொருளாக இருக்கிற ஒரு உண்மை. இன்றைக்கி யார் யாருக்கு கடவுள் எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை கொடுத்து இது ஒரு உயர்வை கொடுத்துருக்கிறாருன்னு கடவுள் வந்து நேராக சாட்சி சொன்னது கிடையாது. அதுக்குத்தான் திருச்சபை இருக்கிறது. திருச்சபை என்ன செய்து, இன்றைக்கி புனிதர்கள் எல்லாம் இப்படியாக தங்களை அழித்து கொண்டவர்கள், இழந்தவர்கள், அவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், புனிதர் என்கிற ஒரு உயர்ந்த நிலையை கொடுத்து இவர்கள் எல்லாம் கடவுளுக்காக இழந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். இன்றைக்கி அந்த சாட்சிகளை கூட அழிப்பதற்காக நிறைய பேர் செயல்படுறாங்க. புனிதர்களெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுடு, ஏன்னா அவர்கள் எல்லாம் இழந்த சாட்சிகள். எப்படி இழந்தாங்க? இன்றைக்கி உலகம் என்ன செய்யுது, அவனெல்லாம் இழந்து போனவனெல்லாம் எதுக்கு நம்ம உள்ள வச்சுக்கிட்டு அவனெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நாம் என்ன செய்வோம், இழக்காதவர்களை வச்சு நம்ம திருச்சபை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். இதெல்லாம் ஃபெயிலியர் ஜோனு. இந்த புனிதர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஃபெயில் ஆனவங்க, உலகத்தின்படி வாழ்க்கையின்படி ஃபெயில் ஆனவங்க. இவங்கள வச்சுருந்தா உன் வாழ்க்கை ஃபெயில் ஆகிடும். அதனால் நீ என்ன செய், வெற்றியாளர்கள் நம்மளை பாரு, நான் உன்னுடைய பணத்தை பெருக்கி தருவேன். இப்படி சபைகள் இன்றைக்கி நிறைய கடவுள் இயேசுவின் பெயராலேயே வித்தியாசமான போதனைகள் நடந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ குருவானவரே பிரசங்கத்தில் வந்து சரியானதை சொன்னால் பல நேரம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், தூக்குவார், உன்னை அப்படியே இரட்டிப்பாக்குவார், உன் சொத்தை எல்லாம் அப்படியே மாட்டி போடுவார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் வச்சு அப்படி சொன்னோம்னா மக்களுக்கு எல்லாம் ஒரு எழுச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உண்மையை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. மலை பிரசங்கத்திலையும் கடவுளுடைய அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கும்போது அது இழப்பதனுடைய அடையாளம். அது ஒன்று ஒன்றுக்கும் விளக்கங்கள் பெருசாக இருக்குது. உங்களுக்கு ஃபாதர்ஸ் அங்கங்கே பிரசங்கம் வச்சுட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டு இருப்பீங்க. இந்த சமவெளியில் பேசுகிற வார்த்தையும் கூட நிறைய காரியத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நீ மலையிலேருந்து கேட்டாலும் சரி, கீழேருந்து கேட்டாலும் சரி, இயேசுவினுடைய வார்த்தை இயேசுவினுடைய வார்த்தை தான். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலகத்தினுடைய எதிர்வினையில் செயல்பட ஆண்டவர் அழைப்பதை நம்ம பார்க்குறோம். உலகத்தினுடைய எதிர்வினை, உலகம் அழைக்கிற அழைப்புக்கு எதிராக நம்ம செயல்பட அழைக்கிற அழைப்பை தான் நம்ம பார்க்குறோம். இந்த நற்செய்தியை நீங்கள் மீண்டும் ஒரு முறை யோசித்து பாருங்கள். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. ஏழைகளே பேறு பெற்றோர் அப்படின்னா நம்ம உடனே நினச்சிக்கக்கூடாது நம்ம பஞ்சத்தோடு வாழ்ந்தால் தான் கடவுள். ஏழைகள் அப்படிங்கிற வார்த்தை அது டிஃபைன் பண்ண வேண்டியது, அது இன்னும் சிறப்பாக ஆழமாய் பார்க்க வேண்டியது. பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அவர் ஏழையாக இருக்கிறார். அவர் கடவுளுக்காக எதையும் இழக்க துணிகிறார். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கு முன்னாடி ஏழைகளாக இருக்கிறாங்க. பட்டினியாக இருப்போர், பசி பட்டினியானா வயிற்றில் பட்டினியாக இருப்பவங்க இல்லை, அவங்க உலகத்தின் காரியத்தில் பட்டினியாக இருப்பவங்க. உலகத்தினுடைய காரியத்தின்படி ஒழுகாமல் கடவுளுக்காக தங்களை பட்டினி ஆக்கி கொள்கிறவங்க. ஸோ நம்மளால் எப்படி வேணாலும் வாழ முடியும். என்கிட்ட கையில் இவ்வளோ காசு இருக்குது, நான் என்ன செய்கிறேன், அதை எனக்காக பயன்படுத்தாமல் நான் எனக்குரிய உணவை பட்டினியாய் வைத்து விட்டு நான் அடுத்தவர்களுக்குரிய உணவை கொடுப்பது, இதுதான் கடவுளுடைய அந்த வார்த்தையினுடைய ஆழங்கள். நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டு இருப்போரே, யாரும் சும்மா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறவங்களாம், இன்றைக்கி நிறைய பேர் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க வாழ்க்கையில். அவங்களுக்கு எதை வாயை திறந்தாலே ஒரே புலம்புலம் அழுகையும் தான். அவங்கள பற்றி இந்த இடத்துல பேசலை, என் பொருட்டுன்னு இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா. அப்போ அவங்களுடைய அழுகையினுடைய காரணம் என்ன, நீதிக்காக அழுகிறாங்க, உண்மைக்காக அழுகிறாங்க, நாட்டில் நன்மைத்தனம் பெருகணும்னு அழுகிறாங்க, கடவுளுக்கு முன்னாடி பரிந்து பேசி அழுகிறாங்க. இன்றைக்கி நிறைய அழுகையினுடைய வித்தியாசங்கள் இருக்கிற. அப்போது அழுது கொண்டு இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். அப்போது இந்த நற்செய்தியை நீங்கள் வீட்டில் வாசித்து தியானித்து பார்க்கிற போது ஆண்டவருடைய இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துவது, உலகத்தினுடைய அந்த வினை செயல்பாட்டுக்கு எதிராக நீ செயல்படத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதைத்தான் இன்றைக்கி முதல் வாசகத்தில் பவுலடியார் பேசுகிறார். நீ திருமணம் செய்து தான் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும், நீ ஜெயி போராட முடியும் அப்படின்னா கோ ஹெட், இப்போ மேலே போ. இல்லை திருமணம் செய்யாமல் நான் என்ன செய்வேன், நன்மைத்தனத்தை செய்வேன், கடவுளுக்கு என் பொருட்டு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் சான்றாக இருப்பேன் அப்படின்னா, கோ அஹெட் வித்தவுட் மேரேஜ். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீ என்ன செய்யக்கூடாது, சும்மா நான் உலகத்தில் கல்யாணம் பண்ணுனா எனக்கு பிரச்சனை. ஒரு சிலர் வந்து கருத்து சொல்லுவாங்க, ஏன்ப்பா கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு கேட்டாக்க, அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு இனிமேல் செட் ஆகாது, நமக்கு ரொம்ப நம்ம தனியாகவே இருந்து பழகிட்டோம், இன்னொருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கணவனையும் மனைவியையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது வந்து நோக்கம் தவறாக இருக்கிற, நான் வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்பாததுக்கு காரணம் இது தான். இப்போ நாங்கள்லாம் குருக்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலையில் குருக்களோ கன்னியர்களோ இந்த இடத்துக்கு வரல. ஆண்டவருக்காக என் பொருட்டு எவன் தன் வாழ்க்கை இழக்கிறானோ அழித்து கொள்கிறானோ அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம அடையாளம் கொடுத்து நிற்கிறோம். ஆகவே நீங்களும் கூட திருமணம் ஆனவர்களும் அந்த இடத்துல உங்களை அழித்து கொள்ள முடியும் ஆண்டவருக்காக. திருமணம் ஆகாத நிலையில் தங்களை கையளிக்கிறவர்களும் உங்களை அழித்து கொள்ள முடியும். கடைசியாக பவுலடியார் அதான் சொல்கிறாரு, இனியுள்ள காலம் குறுகியது, மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருங்க, அழுபவர் அழுவாதவர் போல இருங்க, மகிழ்ச்சி இருப்பவர் மகிழ்ச்சி அற்றவர் போல இருங்க, பொருள்களை வாங்குவோர் அது இல்லாதவர் போல இருங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த எதிர்வினையை தான் நம்ம செயல்பாட்டுக்கு அழைக்கிறார். உலகத்தில் வந்து இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் உலகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த உலகத்திற்கு எதிராய் நம்ம நிற்க தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு இந்த யோவான் நற்செய்தியில் 15:19 சொல்கிறாரு, நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தெரிந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. அப்போ உலகு வெறுக்கிறது அப்படின்னா நீ உலகை சார்ந்த பிள்ளையா இல்லை. அப்போ நீ ஆண்டவரை சார்ந்த பிள்ளையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு உலகம் எப்போதுமே ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும். இப்போ நாம் அதுக்கு ரியாக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கணும். அப்படியே கூட்டிகிட்டு போகுது உலகம் நம்மளை, தள்ளிக்கிட்டே போதுன்னு நீங்கள் ஓடிடாதீங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிறப்பு என்பது ஒரு ஆசீர்வாதம். அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், லூக்கான செய்தி 7:28, மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை, ஆயினும் இறையாட்சிக்கு உட்பட்டோருள் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர்கள். மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை. அந்த இறையாட்சிக்கு உட்பட்டு கிடக்கிறவங்க அவரிலும் பெரியவர். மத்தேயின செய்தி 11:11 அதை சொல்லுது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை, ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற வார்த்தை. இப்போ விண்ணரசுனா என்ன? ஆண்டவருடைய வார்த்தை லூக்கான செய்தியில் சொல்லப்போ இறையாட்சிக்கு உட்பட்டோர் அப்படின்னா என்ன? அப்போது இந்த உலகத்துக்குள்ள யாரெல்லாம் தங்களுடைய பிறப்பை கடவுளுடைய திட்டத்திற்கு இறையாட்சிக்கு விண்ணரசுக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கடவுளுடைய அந்த மாண்புக்குரிய அடையாளத்துக்குள்ளே இருக்கிறாங்க. திருமுழுக்கு யோவானை விட உயர்த்தி இருக்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள். இன்றைக்கி நாமெல்லாம் யோசித்து பார்க்கணும், இதெல்லாம் இப்படி எழுதியிருக்குதுங்க, நம்முடைய பிறப்பு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம போராட்டம் உலகை சார்ந்ததாக இருக்குதா? இன்றைக்கி நிறைய பேருடைய 75% நம்ம சொல்லலாம், ஒரு 25% ஓட்டம் தான் இந்த திட்டத்திற்குள்ளே நிற்கிறத நம்ம பார்க்குறோம். 75% மக்கள் நம்முடைய கிறிஸ்தவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். எல்லாருமே உலகத்தில் உலகத்தை எப்படி சம்பாதிச்சுக்கிறது, சொத்துக்களை எப்படி திரட்டுறது, கோயிலுக்கெல்லாம் வரோம், ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கேட்குறோம், எல்லாமே ஃபைன். ஆனால் நான் செய்யக்கூடிய செயல், நான் சிந்திக்கக்கூடிய சிந்தனை எல்லாமே ஆண்டவருக்கு எதிரானதாக உலகத்தை சார்ந்ததாக இருக்கிற போது கடவுள் எப்படி நம் சார்பாக இருக்க முடியும்? ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆழமாய் நீங்கள் இதை தியானித்து யோசித்து பார்க்கணும். நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? வேர் ஆர் யூ? தொடக்க நூல் 3:9 ஆதாமியவாள் ஒளிந்து கொண்டார்கள் மரத்துக்கு பின்னாடி. மரம் என்பது ஒரு குறிச்சொல், இதைத்தான் உலகத்தின் அடையாளமாக நம்ம பார்க்குறோம். மரம் என்பது எதுவும் மரம் அல்ல, அத்தி மரமா ஆலமரமா இல்லை, அது ஒரு உலகத்தினுடைய சுயநலத்தினுடைய ஒரு அடையாள சொல். அந்த மரத்துக்கு பின்னாடி ஆதாம் ஏவாள் ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னா பாவம் அவர்களை அப்படி ஒளிய வைத்தது. நாமும் இன்னைக்கு பல நேரத்தில் அப்படி தான் ஒளிந்து கொண்டு எல்லாம் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, 9வது இறைவசனத்தில் ஆண்டவருடைய சப்தம் கேட்கிறது, மேன் வேர் ஆர் யூ, மனிதனே நீ எங்கே இருக்கிறாய்? அதே சத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், மனுஷனே நீ எங்கே இருக்கிற? ஆல்பர்ட் நீ எங்கே இருக்கிற? உங்களை பார்த்து கேட்கிறார் லாரன்ஸ் நீ எங்கே இருக்கிற? சேவியர் நீ எங்கே இருக்கிற? நம்ம எல்லாருமே இதுக்கு பதில் சொன்னா தான் நம்மளுடைய வழியை சரியாக்க முடியும். அப்போ தான் நம்ம நேர்வழியில் நடந்த ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொண்டு அவர் கொடுக்குற அந்த மாட்சியில் இணைய முடியும். ஆகவே அதுதான் நம்மளுடைய நோக்கம், அதுதான் திட்டம். அதுக்காகத்தான் இறைவனே இறங்கி வந்து தன்னுடைய உயிரை விட்டார். இதையெல்லாம் பார்த்துட்டு அறிவற்றவர்களாக நீங்கள் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்னைக்கு ஐயோ கேடு என்கிற வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கிறார். பயந்து விடாதபடி கடவுளை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகள் உங்களை மாற்றிக்கொள்ள, உங்களை சோதித்தறிந்து கடவுளுக்கு முன்பாக படைக்க இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்,